يُضْلِلْهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட கொஞ்சம் நெருங்கி வரலாமே, இப்படிப்பட்ட ஹுத்பாவுடைய உரையில் மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் சமாதானத்தை சொல்லுகின்ற மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் நீங்க சண்டை போடுங்க என்று சண்டையை தூண்டுகின்ற மார்க்கம் அல்ல. நீங்கள் சண்டை போட வேண்டாம், மாறாக விட்டு கொடுத்து விடுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் சகித்து போங்கள், சமாதானத்தோடு வாழுங்கள் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று பெயர் வைத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நமக்கெல்லாம் முஸ்லிம்கள் என்று யார் பெயர் வைத்தது? அல்லாஹ்தான் முஸ்லிம் பெயர் வைத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இஸ்லாம் என்று சொன்னாலே சமாதானம், ஒற்றுமை என்பதுதான் பொருள். மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் அவர் பேசுவதற்கு முன்னால் சொல்லுகின்ற வார்த்தை துவா என்னன்னு சொன்னா என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கு சொல்லுவோமா இல்லையா? அப்ப நம்முடைய தேவைக்கு பேச போறோம், என்னமோ ஒரு தேவை, அதை பேசணும். அந்த தேவையெல்லாம் பேசுறதுக்கு முன்னால முதல்ல வாய பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோமா இல்லையா? அவங்க என்ன வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றாங்களே, அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் உங்களுக்கு துவா செய்வது. நீங்கள் பதில் சொன்னால் நீங்க எனக்கு என்ன சாந்தி சமாதானம் திருப்பி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று பரஸ்பரம் சமாதானத்தை துவாவின் மூலமாக வேண்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் திருமறை குர்ஆனின் சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தின் 10வது வசனம், அதிலே எப்படி துழுவுங்கள், நீங்கள் எல்லாம் நோன்புடுங்கள், நீங்கள் ஜகாத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை போடுகிறானா இல்லையா? அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் ஐங்கால தொழ வேண்டும், நோன்புகளை நோக்க வேண்டும். அப்படி தொழவில்லை, நோம்புகளை வைக்கவில்லை என்று சொன்னால் நாளை வறுமையில அல்லாஹ் நம்மை விசாரித்து தண்டிப்பானோ? அதே போன்று படைத்த ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை போடுகிறான், இன்னமல் மூமினூன இஸ்வத்துன், நிச்சயமாக எல்லா மூமின்களும் சகோதரர்களே, அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம், வேறு மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், சிவப்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் மூமின்கள் என்று வந்துவிட்டால் இன்னமல் மூமினூன இஸ்வத்துன், எல்லா மூமின்களும் சகோதரர்கள் என்று சொல்லிவிட்டு ஃபாஸிலிஹு பைனஹ வைக்கும், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை உருவாக்குங்கள், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒற்றுமை உருவாக்குங்கள் என்று சமாதானத்தை உருவாக்க சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 128வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வயனிமுராத்துன் ஹாஃபத் மின் பாலிஹா நுஷூஸன் அவ் இஅராதன் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா யுஸ்லிஹா பைனஹுமா ஸுலஹா வஸுலு ஹைர். ஒரு பெண்மணி அஞ்சுகிறாள், பயப்படுகிறாள். எதற்கு பயப்படுறாங்க? இவருடைய கணவர் என்னை புறக்கணித்து விடுவார், இவருடைய கணவர் என்னை வெறுத்து விடுவார் என்று ஒரு மனைவி பயந்தால், ஆகா மாப்பிள்ள வந்து புறக்கணிச்சிடுவார, நம்மளை வந்து வெறுத்துருவார, வெறுத்து தலாக்கு சொல்லிடுவார என்கிற அச்சம் ஒரு பெண்மணிக்கு வந்துவிட்டால் அவள் என்ன செய்யட்டும் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு மாப்பிளைக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்து விட்டது, எனவே இந்த கருத்து வேறுபாட்டை நீங்கள் தீருங்கள் என்று சொல்லி சமாதானத்தை அவள் உருவாக்குவாள். அப்படி உருவாக்குகிற போது இரண்டு பேரும் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சமாதானமே சிறந்ததாக இருக்கிறது, சண்டை சிறந்தது அல்ல, இது சிறந்தது, சமாதானமே மேலான ஒன்றாக இருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இந்த மார்க்கம் சமாதானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமே தவிர சண்டையை உருவாக்கக்கூடிய மார்க்கம் அல்ல என்பதற்கு இந்த ஹதீஸுகள் வசனங்கள் தெளிவான சான்று. மட்டுமில்லாம நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சமாதானத்துக்காக எப்படி எல்லாம் துவா செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வந்துவிடக்கூடாது, சண்டைகள் வந்துவிடக்கூடாது, பிரிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக சமாதானத்துக்காக எப்படி துவா செஞ்சாங்க என்கிற இந்த துவாவை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2709வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு சஹாபி என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த ஜாபிருடைய வாய்ப்பாருந்தாங்களே பேர் என்ன, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு ஷஹீத். உஹது போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களே, அதுல ஒரு ஷஹீத் யாரு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. யாருடைய வாப்பா, ஜாபிருடைய நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாப்பா தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற போது சில கடன் இவர்களுக்கு இருந்தது. அப்படி கடன் கொடுக்காம ஷஹீதாக்கப்பட்டாங்களே, உங்களுக்கு தெரியும் கடன் கொடுக்காம ஷஹீதாக்கப்பட்டாலே டைரக்ட் அங்க போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது, கடனுக்கு ஒரு முடிவு கட்டியாகனே என்ற காரணத்தால் சம்பந்தப்பட்ட மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரே வாப்பாவுக்கு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க வாப்பாவுக்கு கடன் கொடுத்தீங்க, திருப்பி கொடுக்காம ஊத்தா போயிட்டாங்க, அதுக்காக நான் தான் மகன், அதற்கு அந்த கடனை அடைத்தாக வேண்டும், நான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய பேரித்தனுடைய அந்த தோட்டத்தை ஒரு மரம் சொந்தமான மரம் இருக்கிறது பேரித்த மரம், அந்த மரத்தை காட்டி சின்ன சின்ன பேரித்த மரங்கள் இருக்கிறது அந்த பழங்களை காட்டி, இந்த பேரித்த பழங்களை கடனுக்கு பகரமாக நான் தந்து விடுகிறேன், எனவே நீங்கள் என்ன செய்து விடுங்கள், பேரித்த மரத்தை வாங்கிக்கிட்டு கடனை விட்டு விடுங்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க. யார் அவர்தான், யாரே கடன் கொடுத்தவர் அவர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கடன் கொடுத்தவர் அப்படி கணக்கு போட்டாரு, பேரித்த மரத்தை பாக்குறாரு, பழங்களை பாக்குறாரு, அவர் கொடுத்தாரு கடனு, கடனை கணக்கு போடுறாரு, கணக்கு போட்டு பார்த்தா கடன் கொடுத்த தொகைக்கு அது ஒப்பாகல், இது வந்து பெரிய தொகை, அது என்ன சின்னதா இருக்குது, அப்ப கடன் முழுசா வந்து சேராது என்ற காரணத்தால நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கொடுத்த கடனை வந்து முழுசா தந்தாக, வாப்பா மூத்தா போயிட்டாங்க, வாப்பாவுக்காக பையனா பேசுறாரு, ஆனா அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது, கொடுத்த கடனை வாப்பாவுக்கு பகரமா நீங்க என்ன செஞ்சாவும் எனக்கு முழுசா தந்தாகனே என்று அவர் சொல்லிவிட்டார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏழை சஹாபி, சொல்லத்தக்க காசு பணங்கள் வசதி வாய்ப்புகள் இல்லாத சாவி, ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. அப்படி வந்த உனையே சம்பந்தப்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நேர ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர், எங்க வாப்பா கடன் வாங்கினாரு, உகது போல செய்தாக்கப்பட்டாங்க, நான் அவருக்கு பகரமா இந்த பேச்சு மரத்தை தர்றேங்கிற கணக்கு போட்டு பார்த்து வேணான்ட்டாரு, நான் என்ன செய்யட்டும், வேற வழி எனக்கு இல்ல என்று அவர் சொன்னார். சொன்ன உனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபிர் ஸஹாபிட்ட சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேரித்த மலை வந்து பழுக்குமா பழுக்கும், பழுக்காதா பழுக்குமா இல்லையா, அந்த பழுக்கக்கூடிய நேரம் வருகிற போது நீங்க என்னிட்ட சொல்லுங்க, நான் அந்த பேரித்த மலை மரத்துக்கிட்ட வர்றேன், உங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்காக நான் என்ன செய்வேன், துவா செய்வேன், உங்களுடைய என்னுடைய துவாவின் மூலமாக உங்களுடைய சண்டைய பிரச்சனை எல்லாம் என்ன செய்வான், தீர்த்து வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர்ட்ட சொல்லிடுவாங்க. அவரும் போயிடுவாரு. கொஞ்ச கால ஆக பேரிச்சம்பளம் வந்து கொஞ்சம் பெருசாக பழுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய நேரம் ஏற்பட்ட உனையும் அல்லாஹ்வுடைய தூதரே நான் பேரிச்சம்பளத்தை பறிக்க போறேன், நீங்க வர்றேன்னு சொன்னீங்களே என் சோப்புக்கு மரத்துக்கிட்ட வாங்க என்று இவர் அழைத்தார். அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் போகாம ரெண்டு சஹாபாக்களை கூட்டிட்டு போறாங்க. முதல் சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த வரத்துக்கிட்ட போனாங்க. அவர் பேரிச்சம்பளங்களை பறித்து பறித்து கீழே வைத்தாரு. பறிக்கப்பட்ட அந்த பேரிச்சம்பளத்தை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே இந்த பேரித்தபலத்தில் நீ வரக்கட்டு செய்வாயாக, அவருக்கு இந்த பேரித்தபலத்துக்கு பகரமா கொடுத்து கடன் அடைக்க போனாரே பத்தலந்தாரே, நீ என்ன செய்வாயாக, அபரிமிதமான அருள் கொடைகளை வரக்கட்டுகளை இந்த பேரித்தபலத்தில் நீ கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபிருக்கு சொந்தமான பேரித்தபலம் இருக்குது அதனுடைய வரக்கத்தை துவா செஞ்சாங்க. செஞ்சு போட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க போயிட்டா இந்த சம்பந்தப்பட்ட கடன்காரவங்க வர்றாங்களே, கடன்காரவங்க வர்றாங்க. நான் பேரிந்த பழங்களை அலந்து அலந்து யாரெல்லாம் கடன்காரவங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறேன், கொடுத்து கொண்டே இருந்தனே தவிர இவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன. ஆனால் எது தீர்ந்து போகவில்லை, இவருடைய பேரித்த மரம் தீர்ந்து போகவில்லை. கடன் தீர்ந்து போயிடுச்சு, இவருக்கு கொடுத்து அவருக்கு கொடுத்து அவருக்கு கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கடன் தீர்ந்து விட்டது, பேரித்த மரம் தீரவில்லை. கடன் தீர்ந்த பிறகும் எனக்கு எவ்வளவு மிஞ்சி நிச்சு அப்படின்னு சொன்ன 13 ஊக்கியா எனக்கு மிஞ்சியது, அதாவது 13 வசத்து என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு வசத்து என்று சொன்னால் 200 கிலோ உள்ள அளவுல வசங்குவாங்க. அப்ப 13 200 கணக்கு போட்டு பாத்துக்கிறீங்க, அவ்வளவு பேச வேண்டும் எனக்கு மிஞ்சிச்சு. இந்த செய்திய நான் மகரிப் அன்னைக்கு மகரிப் துருவைக்கு மதீனாவுடைய பள்ளிவாசுக்கு போறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் துருவாங்க, அவங்கள்ட்ட இந்த அற்புதத்தை நீங்க துவா செஞ்சீங்க, உங்களுடைய துவாவின் மூலமாக அல்லாஹ் பரக்கத் செய்தான், அந்த வரக்கத்தின் மூலமாக எங்களுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி அளித்து விட்டான், எங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி அதை கேட்டுபுட்டு ஃபலஹிக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டு என்ன பண்ணாங்க, சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், ஈதி அபூபக்கர் உமர், நீ அபூபக்கர் போய் உமர்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லுனாங்க, அந்த ரெண்டு சஹாபாக்கள் போய் சொன்னேன், அந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னாங்க இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களோ அப்போதே ஏதோ ஒரு பெரிய ஒரு பரக்கத்து பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம் என்று அந்த ரெண்டு பேரும் சஹாபாக்கள் சொல்லிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 2709வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவை நறுமைய சகோதரர்களே தாய்மார்களே, பிணக்குகள் என்று வந்துவிட்ட போது ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்களே, ஏன் துவா செஞ்சாங்க, இந்த பிணக்குகள் நீங்கணும், பிரச்சனை தீர்ந்து சமாதானம் உருவாக என்பதற்காக அவங்க துவா செஞ்சாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அழகான ஆதாரம். மட்டுமில்லாம ரசூலுல்லாஹ் வந்து நபிங்கிறனால ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபர் என்ற காரணத்தால அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யார நீதிபதி ஆக்குவாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வருவாங்க, யார ரசூலுல்லாஹ் எனக்கு அவருக்கு இந்த பிரச்சனை, யார ரசூலுல்லாஹ் எனக்கு இவருக்கு இந்த பிரச்சனை என்று பிரச்சனைகளை வந்து நபிகள் நாயகத்தை வந்து கொண்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வார்கள். இதுல சில வரலாறுகளை சொல்லுவோம்னு சொன்ன இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 2699வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. 3 சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்த பிரச்சனை, முதல் சஹாபி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி அவருடைய தம்பி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. மறுபடியும் ஞாபகம் விட்டுறேன், முதல்ல யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அலியுடைய தம்பி யாரு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனா இருந்தாங்களே குர்ஆன்ல ஜைத் அல்லாஹ் சொல்றானே அந்த சஹாபி ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூன்று பேருக்கு மத்தியில ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எந்த விஷயத்தில் என்று சொன்னால், உஹது போரில் கைதாக்கப்பட்ட ஒரு சஹாபி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹம்சாவுடைய ஒரு சின்ன மகன் ஒரு பொம்பளைக்குள்ள இருக்குது, இந்த ஹம்சாவுடைய பொம்பளை பிள்ளைய யார் வளர்ப்பது? தந்தை ஷஹீத் என்று வந்துவிட்டால் புள்ள என்ன? அனாத எத்தியமா எத்தியம் இல்லையா? புள்ள வந்து எத்தியமாகிவிட்டது. அவ இந்த எத்தியமான பிள்ளையை யார் வளர்ப்பது என்பதிலே போட்டா போட்டி. இதுல அழிவையெல்லாம் வாழ்கு அந்த பிள்ளைய தூக்கி, சின்ன பிள்ளை பிள்ளைய தூக்கி கொஞ்சி அலிவுடைய மனைவி அன்னை சாத்தியமானது எல்லாம் அவங்க கையில கொடுத்து இந்த பிள்ளைய நம்ம வச்சுக்கிடுவோம், நம்ம வளர்ப்போம், நம்ம தான் வளர்க்கக்கூடிய தகுதி நமக்கு அதிகமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இந்த பிள்ளை எனக்கு யாரு? இவருடைய தச்சா மகன். ஹம்சா யாரு? எனக்கு வந்து தச்சா. இவருடைய தச்சா மகன் என்ற காரணத்தால நான் தான் இந்த பிள்ளைய வளர்ப்பேன் என்று அலி சொன்னாங்க. அலிவுடைய வார்த்தையை கேட்ட உனையும் அலிவுடைய தம்பி ஜாஃபர் இருந்தாரே அவர் சொன்னாரே இல்ல, இந்த எத்தீம் பிள்ளைய நம்ம எல்லாம் எத்தீம்களுக்கு காசு கேட்டா ஓடிடுவோம், கொடுக்க மாட்டோம். ஆனா அங்க என்ன, எத்தீம நான் தான் வளர்ப்ப, நான் தான் வளர்ப்பேன் போட்டி போடுறாங்க. அலிவுடைய தம்பி ஜாஃபர் சொல்றாரு இல்ல, இந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன். ஏன் என்று சொன்னால் அலி அவர்களுக்கு எப்படி தச்சா மகளோ அதே மாதிரி எனக்கு என்னதான் சேவ் தச்சா மகள். மட்டுமல்ல வஹாலத்துஹா தஹதி, இந்த பிள்ளையுடைய சின்னமா இருக்கிறாங்களே, இந்த பிள்ளையுடைய சின்னமா யாருன்னு சொன்னா இவனுடைய மனைவி. என் மனைவி இந்த பிள்ளைக்கு யாரு? சொந்த சின்னமா. அப்ப அலிக்கு வந்து அந்த தந்தை வகையில மட்டும்தான் சொந்தம் இருக்குது, எனக்கு என்ன மனைவி டபுள் உறவு இருக்கிறது, எனவே நான் தான் வளர்ப்பேன் என்று வந்து ஜாபர் சொன்னாங்க. ஜெயித் பின் ஹாரிதா சொன்னாங்க இந்த ஹம்சா அவர்கள் இவருடைய மார்க்க தோழர். நாங்க ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தை இஸ்லாத்துக்கு வந்தோம், இஸ்லாத்திற்காக நிறைய தியாகங்களை பண்ணணும், எனக்கு அவருக்கு ரொம்ப முஹப்பத் இருக்கிறது, நானும் அவரும் இஸ்லாமிய தோழர், இஸ்லாமிய சகோதரர் என்ற காரணத்தால் என் சகோதரன் சைதாக்கப்பட்டு விட்டான், சகோதரனுடைய மகள் அனாதையாக எத்தியமாக இருக்கிறது, எனவே வளர்க்கக்கூடிய பொறுப்பு எனக்கே இருக்கிறது என்று ஜெயித் பின் ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறார்கள். யார்கிட்ட? ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹி இந்த மூணு பேரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. வைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு பேருடைய வாதங்களை கேட்கிறாங்க. அலியே உங்க வாதத்தை சொல்லுங்க, உங்களுடைய வாதத்தை பண்ணுங்க, அதே மாதிரி ஜெயித் உங்களுடைய ஆதாயத்தை தாங்க அப்படின்றாங்க. மூணு பேர் இந்த மாதிரி சொன்னாங்களா? சொன்ன உடனே ரசூல் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, அந்த சின்ன புள்ள அனாத புள்ள எத்தியும் புள்ள இருக்கிற எத்தியும் புள்ளைய தூக்கி ஜாஃபர் பின் அபி தாலிப் கையில கொடுத்துறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் கையில கொடுத்து போட்டு காரணம் சொல்றாங்க, ஏன் நான் கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த பிள்ளை ஜாஃபருக்கு நெருங்கிய சொந்த தச்சா மகள். மட்டுமல்லாம ஜாஃபருடைய மனைவி இந்த பிள்ளைக்கு யாரு? சொந்த சின்னம்மா. என்ற காரணத்தால அலியிடத்தில் நான் கொடுப்பதை விட, ஜெயிடத்தில் கொடுப்பதை விட இந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய உரிமை அதிகமாக ஜாஃபருக்கும் ஜாஃபருடைய மனைவிக்கும் இருக்கிறது என நான் தீர்ப்பு சொல்லிவிட்டேன். எனவே உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அப்ப மக்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாஹை, எப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நபிகள் நாயகம் வந்து ஏற்படுத்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கே இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹ் புகாரியின் 2705வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு. எதில் கருத்து வேறுபாடு என்று சொன்ன, பொதுவா சண்டைன்னு வந்தாலே பணத்துல வரும். பொதுவா நீங்க பாத்தீங்களாக்கு எவ்வளவுதான் சண்டை வரேன், பணத்துல தான் நிறைய சண்டை வரேன். இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில அதே மாதிரி ஒரு சண்டை. ஒரு சஹாபி கடன் வாங்கியவரு, இன்னொரு சஹாபி கடன் கொடுத்தவரு. கடன் கொடுத்தவரு அந்த கடன் வாங்கினாரு, அவரை போய் நிறுக்கிறாரு. அவரை போய் நிற்கும் போது வாங்கினவர் வந்து ஏழை, கொடுக்க முடியல, திணறாரு. அவர் நெருக்கி கேட்கிறாரு. அவர் நெருக்கி கேட்கும் போது இவர் சொன்னாரு, கொஞ்சம் மென்மையா பேசுங்க, கொஞ்சம் மென்மையா நடங்க, அல்லாவுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் தந்திக்கிறான், எனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யல, எனவே அல்லாவுக்காக நீங்க விட்டு கொடுங்க என்று வாங்கியவர் அவருடைய இயலாமையின் காரணத்தால அவர் பேசுகிறார். அப்படி பேசினா கொடுத்தாரு அவர் சொல்லுவாரு, வல்லாஹி லா பாலு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் மென்மையாக நடக்க மாட்டேன், கடுமையாகத்தான் நடப்பேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், முழுசாத்தா தந்தாகனே என்று அவர் சொன்னார். அப்படின்னு இதெல்லாம் எங்க அந்த சண்டையில எங்க நடக்குது? ரசூல்லாவுடைய வீட்டுக்கு முன்னால, ரசூல்லாவுடைய வீட்டு வாசல்ல இந்த சண்டை நடக்குது. இதை கேட்ட உனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து கொண்டு வெளியே வர்றாங்க வீட்டிலேருந்து. வெளியே வந்து கேள்வி கேட்பாங்க, ஐதல் முத்தவல்லி அலல்லாஹி லா யஃஅலுல் மஅரூஃப, நான் நன்மையை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தாரே அந்த சஹாபி எங்கே? நான் மென்மையை நடக்க மாட்டேன். நன்மை நன்மை இல்லையா? மென்மை என்பது நன்மை, விட்டு கொடுத்த நன்மை. நான் மென்மையாக நடக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்தாரே அந்த சஹாபி எங்கே? யார் அந்த சஹாபி? இந்த நபிகள் நாயின் கேள்வி கேட்டார்கள். இப்படி ரசூல்லா வருவாங்க, இதுல தலையிடுவாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறது அந்த சஹாபி நினைச்சே பார்க்கல. திடீரென ரசூல்லா வந்து இப்படி கேள்வி கேட்ட உடனே அவர் பயந்து கொண்டு, ஆனா யார் ரசூல் அல்லா, அல்லாவுடைய தூதர, நான் தான் அப்படி சொல்லிட்டேன். அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொள்ளட்டும். அவர் எனக்கு முழுசா தந்தா தரட்டேன், முழுசா வச்சுக்கிறதா வச்சுக்கிறேன், பாதியை வச்சுக்கிறதா வச்சுக்கிறேன், நான் அவரை போட்டு நெருக்க மாட்டேன், அவர்கிட்ட மென்மையை நடக்க மாட்டேன். ரசூல்லா தலையிட்டவனையே என்ன பண்ணாரு? அதுவரை கடமை காட்டினாரு, அதுவரை முழுசா தாங்கண்டாரு. ரசூலுல்லா வந்த உனையே இல்ல, நான் கடமை காட்ட மாட்டேன், எனக்கு பாதி இல்ல, முழுசா தர முடியலையா, நீங்களே வச்சுக்கிறீங்க என்று சொல்லி அந்த சஹாபி கடனை விட்டு கொடுத்தார் என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அவை என் அருமை சகோதரர்களை, ரசூலுல்லா இஸ்லாமு அலைஹி ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நமக்கு என்ன? அவங்க பாட்டுல சண்டை போடுறாங்க, நம்ம பாட்டு வீட்டுல படுத்து தூங்கலாம், அப்படி தூங்கல வந்து என்ன பண்ணாங்க? கேள்வி கேட்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சமாதானத்தை உருவாக்குறாங்களா இல்லையா? இதைதான் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்தும், எல்லா முஃமின்களும் சகோதரர்கள். சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? சமாதானத்தை உருவாக்குங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானத்தை உருவாக்குவதற்காக வெளியூருக்கு போவாங்க. பிரயாணம் பண்ணிடலாம், ரெண்டு பேருக்கு ஒரு ஊர்ல ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை, ரெண்டு ஜமாத்துக்கு மத்தியில சண்டை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பிரயாணம் பண்ணி அந்த ஊருக்கு போவாங்க. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை ரெண்டு ஜமாத்தை கூப்பிடுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, ரெண்டு பேரை வந்து சேர்த்து விட்டாங்க என்பதை பல்வேறு ஹதீஸுகள் மூலமாக நீங்கள் அறிய முடியும். உதாரணமாக சஹீஹுல் புகாரியில 2693 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு தான் குபா வந்து மதீனாவுக்குள்ள இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குபா ஒரு ஊரு, மதீனா என்ன வேற ஊரு. இன்றைக்கு மதீனா நகரம் பெருசாக விரிவடைந்து விட்ட காரணத்தால குபா வந்து மதீனாவுக்குள்ள இருக்குது என்று புரிந்து கொண்டோம். அது மதீனா ரசூலுல்லா காலத்துல மதீனா சின்ன ஒரு ஊரு, குபா பக்கத்து சின்ன ஊரு. அப்ப ரசூலுல்லா மதீனா வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி வசித்து கொண்டிருக்கிற போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, குபா வாசிகளுக்கு மத்தியில சண்டை ஏற்பட்டு விட்டது. நெருமலை சாதாரண சண்டை அல்ல, அந்த சண்டை கைகலப்பாக மாறிவிட்டது. இவர் அவரை தாக்குவது, அவர் இவரை தாக்குவது என்பது போல ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, அவர்களுக்கு மத்தியில நாம் இஸ்லாஹை ஏற்படுத்துவோம், சமாதானத்தை ஒற்றுமை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி மதீனாவிலிருந்து குபாவுக்கு பிரயாணம் பண்ணி என்ன பண்ணாங்க? ஒற்றுமை ஏற்படுத்துறாங்க, சமாதானத்தை ஏற்படுத்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதே மாதிரி அதே இமாம் புகாரி இன்னொரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி, ஹலீஃபாக்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் ஆட்சி தலைவர் மாத்திரம் அல்ல, தொழுவதற்குரிய இமாம் யாரு? ரசூல்லா வந்து மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம். 13 வருஷத்துல ஜமாத்து தொழுகை எல்லாம் கடமையாக்க பெருசா படல, கடைசியில தான் தொழுகை கடமை வைக்கப்பட்டுச்சு. அப்ப ஜமாத்து கடமை இல்ல, ஜமாத்து 5 வேளை தொழுவாங்கல, எங்க தொழுவாங்க? மதீனாவுக்கு வந்துட்ட பிறகுதான் 13 வருஷம், 10 வருஷமா தான் மதீனாவை தொழு வைக்கிறாங்க. இந்த மதீனாவில் நபிகள் நாயகம் செல்ல 5 வேளை தொழுகைய யார் தொழு வைக்கிறது? நபிகள் நாயகம் தான் தொழு வைப்பார். மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் இமாம் யாரு? ரசூல்லா தான் இமாமு. மோனார் யாரு? மோயினாரு. சில நேரத்தில் ஏதோ வெளியூர்ல பிரச்சனை, வெளியூர்ல சண்டை என்று வந்துவிட்டால் துலுகையை விட்டுட்டு ஜமாத்துக்கு இமாம் வரணும், துலுகையை விட்டு புட்டு என்ன பண்ணுவாங்களா ரசூல்லா? அந்த ஊருக்கு போயிருவாங்க. அந்த ஊருக்கு மத்தியில வந்து மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை வந்து ஏற்படுத்துவாங்க என்பதற்கு ஒரு அழகான ஹதீஸ் இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. பனு அமுர் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு குலம். இந்த பனு அமுருடைய குடும்பத்துக்கு மத்தியில் தகராறு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அவங்க எல்லாம் மதீனாவிலிருந்து தூர ஊர்ல வசிக்கிறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பதை நபிகள் நாயகம் அறிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா யார்த்தையும் சொல்லாம நம்ம மட்டும் பிரயாணம் பண்ணி அந்த ஊருக்கு போகலாம், அந்த மக்களை ஒன்று கூட்டலாம், அந்த மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை உருவாக்கலாம் என்று அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊருக்கு போயிட்டா சொலுகை நேரம் வந்துருச்சு. கிடையாது. அந்த வத்து வரும் பக்த சஹாபாக்கள் அறிந்து கொள்வார்கள். சஹாபாக்கள் அறிந்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொல்லுவாங்க. காமத்துக்கு என்ன தெரியுமா நேரம்? என்ன நேரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து விட்டால் எந்த நேரமாகிவிட்டது? காமத்துக்கு நேரமாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சுன்னத்தையெல்லாம் பள்ளியில தான் தொழுக மாட்டாங்க, வீட்டிலேயே தொழுதுருவாங்க. அப்ப வீட்டில் தொழுது விட்டு பள்ளி வாசலுக்கு வந்து விட்டால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை பார்த்து விட்டால் என்ன செஞ்சிருவாங்க? இகாமத் சொல்லிடுவாங்க. அப்ப பாங்கு டைம் வந்துச்சு, பிலால் வந்து பாங்கு சொல்லிட்டாரு. இகாமத் நேரம் வந்துருச்சு, சுலுக நேரம் போய்கிட்டு இருக்குது. ரசூல்லா வருவாங்க வருவாங்கன்னு பாக்குறாரு, யாரையுமே காணோம், ரசூல்லாவ காண சஹாபாக்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மதீனாவுடைய பள்ளிவாசல நிரம்பி வந்து விட்டது. பள்ளிவாசல் சஹாபாக்களால் நிரம்பி விட்டது. யார் வரவில்லை? நபிகள் நாயகம் இமாம் வந்து வரல. வரல என்று சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, ரசூலுல்லாஹி என்ற சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பனு அமுர் மக்கள் வசிக்கிறாங்களே அந்த ஊர்ல, அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில பிரச்சனை என்று சொன்னாங்க. ஒருவேளை அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை உண்டு பண்ண அங்க போயிட்டாங்களோ, வர்றதுக்கு லேட் ஆயிருச்சோ, அவங்க இன்னும் லேட் ஆனா நமக்கு வச்சே போயிருமே என்ற பயத்தின் காரணத்தால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திகை பார்த்து, அபூபக்கர் சித்திகை அவர்களே, நபிகள் நாயகம் வர லேட் ஆகிறது, நீங்கள் தொலை வைத்து விடுங்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, பிலால் அவர்களே, நீங்கள் விரும்பினால், நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்வேன், தொழு வைப்பேன் அப்படின்னாங்க. அவர் ஆமா நீங்க தொழு வைங்க அப்படின்ட்டாரு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காவல் சொல்லிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முசல்லாவுக்கு முன்னால போயிட்டாங்க. முசல்லாவுக்கு போய் நின்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமாக பள்ளிவாசலுக்கு வருவார்கள். வெளியே போயிருச்சு, மக்கள் தப்பா நின்றாங்க, வேக வேகமா பள்ளிக்கு வருவாங்க. வேக வேகமா பள்ளிக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் வர்றத பாத்துட்டாங்களே, அப்ப முன்னால போய் நின்றாங்களே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்ணாங்க? பின்னால நின்றாங்க. நபிகள் நாயகத்துக்கு நான் துளு வைக்கிறதா, அவங்கதான் பெரியவங்க, அவங்க துளு வச்சு நாங்கெல்லாம் துளுவனே என்று பின்னால வந்து விட்டார்கள். அப்படி வந்த உடனே நபிகள் நாயகம் துளுகையை முடித்து விட்டு லேட்டா வந்தாங்களே, அந்த லேட்டுக்கு காரணம் சொன்னாங்க. நான் ஏன் லேட்டா வந்தேன் அப்படி சொன்ன, அந்த பனு அமர் மக்கள் வசிக்கிறாங்களே அந்த ஊருக்கு போயிட்டேன், அந்த குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை, அவங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு விட்டது, அந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்காக, அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உருவாக்குவதற்காக நான் என்ன பண்ணேன், அந்த ஊருக்கு போயிட்டு லேட்டா வர்றேன் என்று சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவை நாரமய சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்ட்ட வந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதையும் தீர்த்து வைப்பாங்க, வராத பிரச்சனையை கேள்விப்பட்டாங்களே அதுக்கு பண்ணுவாங்க. சமாதானத்தோடு தீர்த்து வைக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஷர்த் அப்படின்னு சொன்னா, வத்தகுல்லா, நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாவுடைய அச்சத்தோடு இறையச்சத்தோடு சமாதானத்தை உருவாக்குறாங்க, வெளியூருக்கு போய் உருவாக்குறாங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் இந்த வரலாறுகள் சான்றா இல்லையா? எந்த அளவுக்கு சொன்னா உங்களுக்கு தெரியும், அப்துல்லா பின் உபய் பின் சலூல், இந்த அப்துல்லா பின் உபய் பின் சலூல் யாரு? நம்பர் ஒன் முனாஃபிக், மதீனாவுடைய நம்பர் ஒன் முனாஃபிக். இவனுக்கு வந்து ரசூல்லாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் ஒண்ணு முனாஃபிக்கு முஸ்லீம் ரசூல்லாங்கிற ஒரு வகையில பிடிக்காது, ரெண்டாவது அரசியல் பிரச்சனை. என்ன அரசியல் பிரச்சனை? மதீனா மக்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னா, நம்ம இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல மதீனாவுடைய தலைவராக ஆக்கி விடலாம், மதீனாவுடைய ஆட்சி தலைவராக யார் ஆக்கிடலாம், அப்துல்லா பின் உபை பின் சலூல் ஆக்கிடலாம் என்று மதீனமா நக்க மகர மக்களே முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனவனையே மதீனா மக்கள் மாறிட்ட முஸ்லீம் மாறிட்டாங்கல்ல, அப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்துல்லாவை ஆக்க கூடாது, அவன் நல்லவன் இல்ல கெட்டவன் முனாபிக்கு, நம்ம யார தலைவர் ஆக்கிரலாம், ரசூலுல்லாஹ் ஆக்கிரலாம் என்று ஆட்சி தலைவராக நபிகள் நாயகத்தை ஆக்கி விட்டார்கள். அப்ப ஆட்சி வர ரெடியாக இருந்தது, அது கை மாறி போனது. கை மாறி போனதுக்கு யார் காரணம்? நபிகள் நாயகம் காரணம் ஆயிட்டாங்கல்ல. என்ன காரணத்தால? கடுமையான பகை. அப்ப அந்த பகையாக இருக்கிற போது சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர அந்த முனாபிக் இருக்கிறானே அவன் வந்து உங்க மேல பயங்கரமான கோபத்தை இருக்கிறான், நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, வாங்க நம்ம அந்த ஆள் ஊருக்கு போவோம், அந்த ஆள் ஊருக்கு போய் நம்ம நேரடியாக அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சில சஹாபாக்கள் நல்ல எண்ணத்துல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. வைத்தால் நபிகள் நாயகம் அலி செல்லும் சில சஹாபாக்களோடு சேர்ந்து அந்த முனாபிக் வசிக்கிறானே அப்துல்லா பின் உபை பின் சலூலே அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் பேச உட்காருகிற போது அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாபிக் நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், கூமு அண்ணி, என்னிடமிருந்து நீங்கள் எழுந்து வெளியே சென்று வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க, பெரியவங்க வர்றாங்க, உட்காருவோம் பேசுவோம் கண்ணியப்படுத்துவோம், அது கூட இல்லாம என்ன பண்ண, எந்திரிச்சு வெளியே போயிருங்க என்று அவன் சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு அவன் சொன்னான், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் பயணித்து வந்த கழுதை நாடுகிறது. ரசூலுல்லாஹ் கழுதையில பிரயாணம் பண்ணி போனாங்க, உங்க கழுதை என்ன செய்யுது, நாட்டம் அடிக்குது, அந்த நாட்டம் தாங்க முடியல, என்ன பண்ணுங்க, நீ எதிர்த்து வெளியே போயிருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன உனையே இத கேட்ட ஒரு சஹாபி என்ன பண்ணான் சொன்ன, ரசூலுல்லாஹ்வுடைய கழுதை நாடுதான், அதிகாயத்தில் 9வது வசனத்தை அந்த சண்டையில் அல்லாஹ் இறக்கினான் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் செல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னும், அவ்விருவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்கள், சமாதானத்தை உருவாக்குங்கள், ஒற்றுமையை உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அவன் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமே, சண்டை பிடிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு சண்டை ஜாஸ்தியா, எந்த மதத்துல சொன்ன முஸ்லிம்கள்ட்ட தான் ஜாஸ்தியா சண்டை. நம்மள்கிட்ட வந்து ஜாதிய வேறுபாடு இல்ல, குல வேறுபாடு இல்ல, இன வேறுபாடு இல்ல, காசுல வேறுபாடு இல்ல, நம்ம எல்லாரும் முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்று இஸ்லாம் பேசிருக்க, இன்றைக்கு பிரிவினை பிரச்சனை சண்டை ஜாதி வேறுபாடு இருக்கிறது, அவர்களை தாண்டிய வேறுபாடும் சண்டையும் நமக்கு மத்தியில் இருக்கிறா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஈகோ, நானா நீனா, அந்த ஷைத்தான் பாருங்க, அவன் தான் அம்புட்டு வேலையை பாக்குறான். அதுக்கு நம்ம என்ன வருத்தம் என்று வந்து விட்டதா, நான் தான் தப்பு செஞ்சேன், நான் தான் தெரியாம சொல்லிட்டேன், அவ தப்பு என்று வந்து விட்டால் தப்பு செய்யக்கூடியவர் ஓப்பன பகிரங்கமாக, நான் செஞ்சது தப்பு, நான் சொன்னது தப்பு, எல்லாருக்கும் மன்னிச்சுக்கிறேங்க, மன்னிப்பு கேட்கறதுனால குறைஞ்சு போயிட மாட்டோம். அப்ப என்ன நம்ம இங்க இங்க நம்ம கேவலப்படுத்துவத மறுமையில கேவலப்படுத்தப்பட்டு விட்டால் அது பெரிய அசிங்கமா போயிடும். அப்ப யார் குற்றவாளியோ, யார் தவறாக பேசினாரோ, யார் தப்பாக நடந்து கொண்டாரோ, அவர்கள் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும், அதான் மார்க்க. அப்படி கேட்கிற போது அவரால் பாதிக்கப்பட்டாரு, அவரும் பெருந்தன்மையோடு நான் மன்னிச்சிட்டேன், ஒரு ஆள் மன்னிப்பு கேட்கும் போது அவர் என்ன செய்யணும், மன்னிச்சிட்டேன் என்று மன்னித்து விட வேண்டும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை இல்லாமல் போய்விட்டது, மன்னிக்க கூடிய தன்மை குறைந்து போய்விட்டது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்ன, என்ன காரணம், ஷைத்தான் தான் காரணம், பெருமை தான் காரணம். ஷைத்தான இபிலீஸ் அல்லாஹ் படைச்சு போட்டு ஆதமுக்கு சஜதா பண்ண அல்லாஹ் சொன்னானே, அந்த இபிலீஸ் மறுத்தானே, மறுத்து போட்டு அவன் என்ன காரணம் சொன்னா, அஸ்துது லிமலஹரத் பத்தினா, அல்லாஹ்வே என்னை நெருப்பால் படைத்தாய், ஆதத்தை மண்ணால் படைத்தாய், மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜதா செய்வதா என்று கேள்வி கேட்டுதான் அவன் மறுத்தான், பெருமை படித்து ஆறினான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவை நாடுமைய சகோதரர்களே, இணக்கத்தை குலைப்பது, மன்னிக்க விடாமல் மறுப்பது, மன்னிப்பு கேட்க விடாமல் தடுப்பது என்ன, பெருமை ஆணவமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டே ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிப்பது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ் சொல்றாங்க. இமாம் புகாரி முஸ்லிம் போன்ற முஹத்திதிகள் தன்னுடைய கிதாபுகளை பதிவு பண்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபரின், அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. யார் என்று சொன்னால், யாருடைய இதயத்திலே பெருமை கடுகளவு இருக்கிறதோ, ரொம்ப இருக்க தேவையில்லை, யாருடைய இதயத்திலே பெருமை கடுகளவு இருக்கிறதோ அவரால் எங்கே போக முடியாது, சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமாதானத்தை உருவாக்கினாங்களோ, சமாதானத்தை விரும்பினாங்களோ, இஸ்லாம் எப்படி சமாதானத்தை விரும்புகிறதோ, இப்படி சமாதானத்தை விரும்பக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துடைய துவாவை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6325 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. காலையில முழிச்ச உணையை நம்ம ரமதான மாசத்தை முடிச்சுட்டோம். மாஷா அல்லாஹ், நிறைய துவாக்களை சொல்லிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நம்ம சொன்ன துவாக்கள்ல ஒரு கால்வாசி துவாவது உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும். முழுசா இல்லாட்டியாலும், பாதிக்கு பாதி இல்லாட்டியாலும், 100க்கு 25 மார்க் ஆச்சு நீங்க வாங்கிருவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமா வீண் போகாது. இன்னும் சொல்ல போன நம்ம நிறைய துவா சொல்றோம் பத்தியலாம். என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னாரு, பாய் நான் உங்க துவாவை கேட்டு 30 துவா மனப்பாடம் பண்ணிட்டேன். சரியா, துவாவுடைய வெயிட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் மக்கள் லோக்கல் மக்கள் மனப்பாடம் பண்ணுவதை விட இத வாட்ஸ்அப் மூலமா போடுறாங்களே வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளிநாட்டு மக்கள் குறிப்பாக சவுதி அரேபியா வசிக்கிறாங்களே அந்த மாதிரி அரபு நாட்டு வசிக்கக்கூடிய மக்கள் நிறைய வார வார துவா மனப்பாட பண்ணிடுவோம் என்று பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ற காரணத்தால இந்த ரமலானுக்கு பிறகு நம்ம காலையில முழிச்சதிலிருந்து அன்றாட செய்யக்கூடிய வேலை இருக்கா இல்லையா, அதிலேந்து ஒரு துவா ஆரம்பிச்சிடலாம் என்ற அடிப்படையில இன்னைக்கு வந்து காலையில முழித்த உனையும் ஓதக்கூடிய துவா என்ன, இதை நீங்க புகாரியில 6325 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர். மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், நீங்கள் காலையில் விழித்தவுடன் ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர் என்பதை ஓத வேண்டும். இது ஜும்மா பயான் இருக்கிறனால உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்க முடியாது. என்னைய மட்டும் வகுப்பு எடுக்க வச்சியலாக்கேன், இந்த வாரம் ஒரு துவா சொல்லி அடுத்த வாரம் கேட்ட லாக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆளா கேட்டு கொடுத்தா விடுவேன். இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க என்று நம்புகிறேன். இந்த துவாவுடைய ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துவா இருக்கு பத்தியெல்லாம், இந்த துவாவுடைய ஃபாயிதா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி டயட்ல தூங்கும் போது ஷைத்தா என்ன செய்வான்னு சொன்னா, நம்ம தலைக்கு பின்னால 3 முடிச்சுகளை போடுவான். நம்ம தலையில முடி இருக்குதோ இல்லையோ நம்ம நம்பிக்கை பிரகாரம் சைத்தா என்ன செய்வானா, 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சிய போட்டு அது அவுக்க விடாம பாதுகாத்துக்கிடுவான். எவன் 3 முடிச்சுகளை அவிழ்க்கவில்லையோ அவன் யாராக இருக்கிறான், சைத்தானாக இருக்கிறான். எவன் அவிழ்த்து வீசி விட்டானோ அவனே சொர்க்கவாசியாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த 3 முடிச்சிய போட்டு போட்டு நல்லா சைத்தான் தூங்க வைப்பானா, தூக்கத்தை தருவானா. அந்த தூக்கத்துல சைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவுருது பாருங்க எப்போது அவிழ்க்கப்படும் என்று சொன்னால், காலையில முழித்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர். இதை ஓதிட்டா சைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. ரெண்டாவது முடிச்சு வது செய்த பிறகு ஓதக்கூடிய துஆ இருக்கு பார்த்தீங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஓதிவிட்டால் ஷைத்தான் போட்ட ரெண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. மூன்றாவது முடிச்சு ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று இமாம் ஜமாத்தோடு அந்த ஃபஜ்ர் ஸலாவை நிறைவேற்றி விட்டால் ஷைத்தான் போட்ட மூணாவது முடிச்சு என்ன செய்யப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. இந்த மூன்றையும் ஒருவன் செய்யவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் போட்ட முடிச்சுகள் தங்கிவிடும் என்பதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க. எனவே அவன் போட்ட முதல் முடிச்சியை நாம் அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துவாக்களை சொல்லும் போதே சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் பண்ணக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்வாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சஹாபாக்களோடு ஜன்னத்தில் பிரதவத்திலே இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். அல்லாஹும்ம ரைஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில் அஷிரக வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன் நார் வ ஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah